கங்கை அணிந்தவா கண்டோ தொழும்
சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. இன்றைய தினசரி தியானம் ஆத்மபோதம். பராபரமே, எனது பேர் இயல்பை உணர்வதே உனக்குகந்த வழிபாடாகின்றது. ராம காரியத்திற்காக கடல் கடந்து இலங்கைக்கு செல்ல இயலாத ஹனுமன் பட்டினி கிடந்து சாக தீர்மானித்தான். அப்பொழுது அவனுடைய நிஜஸ்வரூபம் அவனுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டது. ஆத்மபோதம் தலையெடுத்தது. பேருணர்ச்சி வடிவெடுத்தவன் ஆனான். அவ்வுணர்ச்சி விஸ்வரூபமாக மாறியது. எக்காரியத்தையும் தன்னால் சாதிக்க முடியும் என்று அவன் உறுதி காட்டினான். அப்படியே செய்தும் முடித்தான். அந்த ஆத்மபோதம் நம் அனைவருக்கும் சொந்தம். ஆவிக்குள் ஆவி என்னும் அற்புதனார் சிச்சுகந்தான் பாவிக்கும் கிட்டுமோ சொல்லாய் நீ பைங்கிழியே என்பது தாயுமானவர் வாக்கு.
மீனாட்சி அவன் மீனாட்சி மையாளின் முகம் பாரம்மா என் உடன் சேரும் பொருளான மதுரை மாநகரம் இயற்கையாக எழுந்தது அல்ல, அது உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். அதை உருவாக்கி அருளியவரும் ஆலவாய் அழகனான சொக்கநாதனே. ஒரு காலத்தில் பாண்டிய நாடு கடம்ப வனங்கள் நிறைந்த வனமாக இருந்தது. அந்த வனத்துக்குள் ஏராளமான அருவிகள் இருந்தன. வன விலங்குகள் வாழ்ந்த கொடிய காடு அது. இந்திரன் நிர்மாணித்து சென்ற சொக்கநாதர் திருச்சநிதியை அஷ்டதிக்கஜங்கள் எனப்படும் எட்டு யானைகள் தாங்க அந்த சன்னதி மட்டுமே காட்டுக்குள் இருந்தது. தனஞ்சயன் என்ற வணிகர் பாண்டிய நாட்டில் வசித்து வந்தார். அவர் மாபெரும் சிவபக்தர். சிவனடியார்களை உபசரிப்பதில் ஆனந்தம் கொண்டவர். வணிகம் செய்ததால் பெரும் செல்வந்தராகவும் திகழ்ந்தார். ஒருமுறை அவர் வெளியூரில் வியாபாரத்தை முடித்துவிட்டு கடம்பவனத்துக்குள் புகுந்து வீடு நோக்கி நடந்தார். திடீரென வானம் இருண்டது. காட்டுக்குள் பாதை தெரியாத அளவு ஒளி சூழ்ந்தது. தனஞ்சயன் அசைவற்று நின்று விட்டார். என்ன செய்வதென தெரியவில்லை. அப்போது மின்னல் வெட்டினார் போல ஓரிடத்தில் ஒளி தோன்றியது. தனஞ்சயன் ஒளி வந்த திசையை நோக்கி நடந்தார். அங்கே சொக்கநாத பெருமானின் விமானம் பளிச்சிட்டது. உள்ளே பெருமான் ஜொலித்துக் கொண்டிருந்தார். இந்த கோவில் இங்கே எப்படி வந்தது, யார் கட்டியது என தனஞ்சயனுக்கு குழப்பம். இந்திரனால் உருவான கோவில் அது என்பதை அவரால் எப்படி உணர முடியும்? அருகில் இருந்த குளத்தில் பொற்றாமரைகள் பூத்து கிடந்தன. தங்கத்தில் தாமரையா? அவைதான் ஒளிக்கீற்றை சிந்தி இங்கே வெளிச்சமாக இருக்கிறதா? அவர் சொக்கலிங்கத்தை பக்தியோடு வணங்கினார். திடீரென வாத்தியங்கள் முழங்கும் ஒலி கேட்டது. தனஞ்சயன் ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் சப்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினார். ஏராளமானோர் பட்டாடைகள் பளபளக்க, தலையில் கிரீடங்களுடன் பூஜை பொருட்களை தங்க தாம்பாளத்தில் சுமந்தபடி வந்து கொண்டிருந்தனர். சொக்கலிங்க பெருமானுக்கு அவர்கள் பூஜை செய்ய ஆரம்பித்தனர். அப்போதுதான் தனஞ்சயனுக்கு அவர்கள் தேவர்கள் என்பது புரிந்தது. வானத்து தேவர்களை காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததே, அதிலும் அவர்கள் சிவ பூஜை செய்வதை காண என்ன பாக்கியம் செய்தேனோ. அவரது உடல் சிலிர்த்தது. சில தேவர்கள் பொற்றாமரை குளத்தில் இறங்கி பூ பறித்தனர். தனஞ்சயனும் தன்னை அறியாமல் குளத்துக்குள் இறங்கி அவர்களுக்கு பூ பறித்து கொடுத்து உதவினார். அவர்கள் அவரை வாழ்த்தினர். பூஜை முடிந்ததும் தேவர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டனர். இந்த அதிசயம் குறித்து நாடாண்ட மன்னர் குலசேகர பாண்டியனிடம் தெரிவித்தார் தனஞ்சயன். மன்னா, தாங்களும் அத்தகைய பூஜையை காண வேண்டும். நான் அந்த பூஜையை சோமவாரத்தன்று கண்டேன். தாங்களும் அடுத்த சோமவாரத்தன்று அதை காண வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மன்னனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவனுக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. அடுத்த சோமவாரம் எப்போது வரும் என காத்து கொண்டிருந்தான். முதல் நாள் இரவு பரபரப்புடன் வந்த அவன் தூக்கம் பிடிக்காமல் இருந்தான். அதிகாலையில் தூக்கம் வந்துவிட்டது. அப்போது எழுந்த கனவில் சொக்கநாதர் அவன் முன்னிலையில் தோன்றி, குலசேகரா, தனஞ்சயன் கண்டது உண்மையே. நீ கடம்பவனத்தை சீர்திருத்தி ஒரு நகரமாக மாற்று. என் கோவிலை அடையாளமாக கொண்டு அது நடுவில் இருக்க நகரம் சிறப்புற அமைய வேண்டும். வீதிகள், வீடுகள், மாளிகைகள் அமைய வேண்டும் என்று கட்டளையிட்டார். திடுக்கிட்டு எழுந்த மன்னன் உடனடியாக அமைச்சர்கள் படைகள் புடைசூழ தனஞ்சயன் வழிகாட்ட காட்டுக்குள் சென்றார். அங்கே எட்டு யானைகள் விமானத்தை தாங்க அதன் கீழ் சொக்கநாதர் அருட்பாலித்துக் கொண்டிருந்தார். அனைவரும் சொக்கநாதரை சேவித்தனர். உடனடியாக விக்னேஸ்வர பூஜை நடந்தது. நகரம் கட்டும் பணியை துவங்கினான் மன்னன். அர்த்த மண்டபம், உற்சவ மண்டபம், வேள்வி மண்டபம், மடப்பள்ளி முதலானவை அமைத்தான். பின்னர் கோவிலை சுற்றி மாட மாளிகைகள், பெரிய வீடுகள், வீதிகள் ஆகியன அமைக்கப்பட்டன. பார்க்க மிக அருமையாக இருந்தது அந்த நகரம். உடனடியாக கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்து சிறப்பாக முடித்தான். சிவபெருமான் அங்கே எழுந்தருளினார். தனது ஜடாமுடியில் அணிந்திருந்த சந்திரனின் பிறை ஒன்றை நகரத்தில் சிந்தினார். எனவே அது ஒளி பெற்றது. சந்திரனே மனதிற்கு அதிபதி, மனதிடத்தை வழங்குபவர். அதனால் நகரில் வசித்த மக்கள் மனோதிடம் பெற்றனர். சந்திரனை பார்த்தால் மனம் இனிக்கும். இனிப்பை மதுரம் என்றும் சொல்லுவர். மதுரம் சிந்திய அந்த நகரத்துக்கு மதுரை என்ற பெயர் சூட்டினான் குலசேகர பாண்டியன். பின்னர் பலகாலம் அந்த நாட்டில் செங்கோல் ஆட்சி நடத்தினான்.
திருவேற்காட்டினிலே கருமானி, தென் புதுவை நகரினிலே ஜானி மாப்பா நீ சகரிசா சரி மகரிசாரி சரி சரி புதா இப்ப மகரிக தரி நீ சபனிசா கம கம ரிகரிக சரி நீ சதி நீ சரி மக சரி நீ சதி
கோவில் அறிவிப்பு. ஜூலை 1ஆம் தேதி அதாவது புதன்கிழமை அன்று ஏகாதசியை முன்னிட்டு பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு நமது திருக்கோவிலில் மாலை 6:30 அளவில் கலச பூஜை, சுதர்சன மகாவிஷ்ணு ஹோமம், பின்னர் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெறவுள்ளது. இந்த விசேஷ ஏகாதசி பூஜையில் கலந்து கொண்டு பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் அருளை பெறுமாறு வேண்டுகிறோம். ஜூலை 2 வியாழக்கிழமை அன்று பிரதோஷத்தை முன்னிட்டு மாலை 6:30 அளவில் கலச பூஜை, ஸ்ரீ ருத்ரஹோமம், பின்னர் சுவாமி அம்பாள் மற்றும் நந்தி பெருமானுக்கு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், தீபாராதனை நடைபெறவுள்ளது. பக்தர்கள் அனைவரும் இந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் அருளை பெறுமாறு வேண்டுகிறோம். ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பௌர்ணமியை முன்னிட்டு சரஸ்வதி அம்பாளுக்கு மாலை 6 அளவில் கலச பூஜை, அபிஷேகம், பின்னர் சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெறவுள்ளது. பக்தர்கள் அனைவரும் இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டு சரஸ்வதி அம்பாளின் அருளை பெறுமாறு வேண்டுகிறோம்.
மதுரை நகரில் மீனாட்சி மாதவன் தங்கையின் அரசாட்சி நாதருடன் திருக்காட்சி சொக்கனாதருடன் திருக்காட்சி
வணக்கம். நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல் நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அழைக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம். வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
அன்னையின் பாதம் அதுதான்.